Hallelujah, 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 Hallelujah. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோ பேரு பேற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
பிரிவு 10 இறை வார்த்தை 34 தொடங்கி பிரிவு 11 இறை வார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதி அற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதி அற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கடவுளின் கரங்களில் வாழ கற்றுக்கொள்வோம். 1891 இந்த பெண்மணியானவள் இந்த உலகிலே பிறக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை தன் குடும்ப பின்னணியிலே குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களோடு மிக சிறப்பாக ஆரம்பிக்கிறார். நாட்கள் கடந்து ஓடுகின்றன. அவருடைய வாழ்க்கையும் கல்விச் சூழலும் அவர் பழகக்கூடிய மனிதர்களும் அவர் போய் வருகின்ற இடங்களுமாக அவருக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கின்றன, பாடங்களை பயிற்றுவிக்கின்றன. இதற்கெல்லாம் மேலாக நம்பிக்கை வாழ்வுக்குள்ளே அவரை வளர்த்தெடுப்பதும் அந்த நம்பிக்கையிலிருந்து பிற்காலத்திலே பிறழ்வு காண்பதும் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக பார்க்கின்றோம். இந்த பெண்மணி சிறுவயது முதல் தன்னுடைய இளமை பருவத்தை அடையும் வரை ஆண்டவருடைய நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்ற வேண்டும் என்ற குடும்பச் சூழலில் இருந்த ஆன்மீகத்திலே திளைத்து வாழுகிறார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அறிவு மென்மேலும் வளருகின்ற சூழலிலே யூத கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்ட அவருடைய வாழ்வு, அங்கே அவருடைய படிப்புச் சூழல் எப்படி அவரை மாற்றிவிடுகிறது என்று சொன்னால், அவர் கடவுள் மீது நம்பிக்கையற்றவராக ஒரு நாத்திகராக மாறக்கூடிய சூழல் அந்த பெண்மணிக்குள்ளே நிகழ்கிறது. தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பாடங்கள், தான் கற்ற விஷயங்கள், அதன் பின்பாக அதன் பின்னணியில் உருவான கலாச்சார பண்பாட்டு சூழல்கள் இவெல்லாம் எப்படி மாற்றிவிட்டது என்று சொன்னால், அவருடைய வாழ்வு கடவுளிலிருந்து விலகி இருக்கிற ஒரு வாழ்வாக மாற்றிவிடுகிறது. இதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொருட்டாக கருதவில்லை. கடவுள் இருக்க வேண்டிய இடத்தில் பல்வேறு கண்ணுக்கு தெரிகிற காரியங்கள் எல்லாம் வந்துவிட்டது குறித்து அவர்களிடத்தில் அச்சம் எதுவும் எழவில்லை. ஒரு முறை தன்னுடைய பேராசிரியருடைய வீட்டிலே, பேராசிரியருடைய இறப்புக்கு பின்பாக அவருடைய மனைவிக்கு உதவி செய்வதற்காக விதவையாக இருக்கிற அவருக்கு உதவி புரியும் நோக்கத்திலே அந்த வீட்டிற்கு செல்லுகிறார். அந்த வீட்டிலே அவர் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்மணியை பார்த்து சஞ்சலப்படுகிறார். விதவையாக இருக்கிறார், யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை, எதுவாக இருந்தாலும் அவராகவே செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அங்கே நிகழ்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பேராசிரியருடைய மனைவி எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், சிலுவையிலே அறையுண்ட இயேசுவை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே தன்னுடைய துன்பங்களையெல்லாம் அவர் அனுபவித்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்ற எண்ணத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்காக பாவங்களை சுமந்த இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து துன்பத்தின் நடுவிலும் என்னுடைய கரத்தை பிடித்து அவர் வழி நடத்துவார் என்று அவர் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடனே இந்த பெண்மணிக்கு ஒரு பொறி தட்டுகிறது. நம்பிக்கை இழந்த ஒருவராக இருக்கிற இவர் இப்பொழுது நம்பிக்கை மீண்டுமாக அங்கே விதையாக விதைக்கப்பட்டு மேலெலும்பி முளையரும்பி வருகிற ஒரு சிறு விதையிலிருந்து வருகிற இலையாக அரும்பாக வளர ஆரம்பிக்கிறது. அதன் பின்பாக தன்னுடைய நண்பனுடைய வீட்டிற்கு போவதற்கு முன்பாக இந்த நம்பிக்கை இந்த துன்பத்தின் நடுவிலே இந்த விதவையான இந்த பெண்மணிக்கு எப்படி இருக்கிறது என்பதை கூர்ந்து நோக்குகிற பொழுது திருமறை விளக்க நூல்களையும் திருப்பலி நூல்களையும் எடுத்து அந்த பெண்மணி அங்கே வாசிக்க ஆரம்பிக்கிறார். அதன் பின்பாக தன்னுடைய நண்பன் வீட்டிற்கு செல்லுகிற பொழுது அங்கே புனித அவிலாதரசா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து வாசிக்கிறார். வாசித்து முடித்தவுடன் அவருக்குள்ளே இழந்த நம்பிக்கை மீண்டும் வருகிறது. இழந்து போன நம்பிக்கை மீண்டும் அங்கே புத்துணர்ச்சியோடு மீண்டும் எழுந்து வருகிறது. அப்பொழுது அவர் உணர்ந்து கொள்ளுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் என்னை கரம்பிடித்து வழிநடத்த முடியாது. எத்தகைய சூழலிலே எவ்வளவு அறிவுதலிவோடு நான் வாழ்ந்த பொழுதும் இந்த ஆண்டவரை என்னுடைய ஆதாயமாக்கிக் கொள்வதை தவிர வேறு ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க முடியாது. அதுவும் இந்த சிலுவையில் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிற வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் என்னை கரம்பிடித்து வழிநடத்தும் என்கிற ஆழமான நம்பிக்கைக்குள்ளே அவர் சென்றதால் தன்னுடைய பெயரை கூட திருச்சிலுவையின் புனித தெரசா பெனடிக்ட் என்று அந்த பெண்மணி மாற்றிக்கொள்ளுகிறார். அவர் கார்மல் சபையினுடைய துறவர மடத்திலே சேர்ந்து அருள் சகோதரியாகவும் மாறுகிறார். அவருடைய பெயர்தான் புனித ஈதித் ஸ்டெயின் என்பவர். இவர் தன்னுடைய பணிவாழ்விலே இயேசுவை முழுவதுமாக சுவைத்த பின்பாக அவரை அறிக்கையிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஹிட்லருடைய அந்த முகாமுக்குள்ளே சிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு உருவாகிறது. அந்த நாசி முகாம் என்று சொல்லப்படுகிற, நாசி கேம்ப் என்று சொல்லப்படுகிற அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிற, தெளிவுபடுத்துகிற, நம்பிக்கையோடு வாழ்கிற பணியை இவர் மேற்கொள்ளுகிற பொழுது அங்கே இவரும் யூத சமுதாயத்தை சார்ந்ததால் அங்கே கொலை செய்யப்படுகிறார். எப்படி என்றால், விஷ வாய்வு நிரம்பிய அந்த அறைக்குள்ளே இந்த அருள் சகோதரி அங்கே உள்ளே செலுத்தப்பட்டு அங்கே அவர் இறப்பை சந்திக்கிற அளவுக்கு அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டு இறந்து போகிறார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறப்பை சந்தித்த இந்த அருள் சகோதரி ஈதித் ஸ்டெயின் என்பவர் தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றதனால் பல்வேறு கருத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார், போதித்திருக்கிறார், ஆண்டவரை குறித்த பார்வையை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் பதினேழு தொகுதிகளாக அவர்கள் தொகுத்து அதற்கு இப்படியாக பெயரிட்டிருக்கிறார்கள். கடவுளின் கரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுதல் என்று அந்த புத்தகத்தை அவர்கள் தொகுதிகளாக வடிவமைத்திருக்கிறார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்றைய நாளிலே ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் இது யார் கொடுத்தது? நீங்கள் இந்த மறையுரையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கேட்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுத்தது? நாம் இருப்பதும் இயங்குவதும் யாரால்? நாம் மூச்சு விடுவதும் சுவாசத்தோடு வாழ்வதும் இந்த உலகிலே நடமாடுவதும் யாரால்? நாம் முளைப்பதும் உண்மதும் யாரால்? நாம் உறங்குவதும் எழுவதும் நம்முடைய பணிகளையும் செய்வது யாருடைய பெயரால் ஆற்றலால் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இது நம்முடைய சொந்த ஆற்றலால் கிடையாது, கடவுளுடைய ஆற்றலால் மட்டும்தான். இதைதான் சபையுரையாளர் புத்தகத்திலே 11:5 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களை உன்னால் அறிய முடியாது. நாம் கடவுளுடைய அளப்பரிய ஆசீர்வாதத்தை அளவிட முடியாது, அவருடைய இரக்கத்தை அளவுகோல் கொண்டு நிறுத்த முடியாது. அதே போன்று அவர் கொடுக்கிற மன்னிப்பை அடுக்கடுக்கி வைத்து கொண்டிருக்கிற படிக்கற்களால் நிச்சயமாக அதை அளந்து விட முடியாது. கடவுள் கொடுக்கிற விரும்புகிற விடுதலை வாழ்வை இதுதான், இந்த வரையறைக்குள் தான், இந்த எல்லைக்குள் தான் இருக்கிறது என்று யாராலும் அளவீடு செய்ய முடியாது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருள் என்பது எல்லையற்றது, நிபந்தனையற்றது, எண்ண முடியாத அளவிற்கு, வானத்து நட்சத்திரங்களையும் கடல் மணலை போல அது அளவிட முடியாத அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடவுள்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார் என்கிற முழுமையான, உண்மையான, எவ்விதத்திலும் அச்சப்படாத வகையிலே உண்மையை சொல்லுகிறது இன்றைய இறை வார்த்தை வழிபாடு. முதல் வாசகத்திலே பாருங்கள், விடுதலை பயண புத்தகத்தில் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பார்வோனினுடைய அடிமைத்தனத்திலேயே அங்கே அல்லலுற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், துன்பத்தோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், துயரத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் விடுதலை பயண புத்தகம் 2:23-24 இறைவார்த்தைகளிலே பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தினால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தினால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார் என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தினுடைய கரத்துக்குள்ளே இருந்த அந்த மக்கள் தங்களுடைய பிறல் வாழ்வினாலும் அல்லது பிறண்டு போன வாழ்வினாலும் எங்கே போகிறார்கள்? அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறார்கள். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்கிற மக்கள் மீண்டுமாக ஆண்டவருடைய கரத்தினாலே பற்றி பிடிக்கும் வண்ணமாக அந்த ஆண்டவரை நோக்கி அழுது புலம்புகிற பொழுது ஆண்டவர் அவருக்கு செவிசாய்க்கிறார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். எனவேதான் பார்வோனின் கரத்திலிருந்து ஆண்டவர் அந்த மக்களை எல்லாம் விடுவித்து தன்னுடைய கரத்தினாலே பாதுகாத்து வழி நடத்தி கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுகிறார் என்பதை தான் பார்க்கிறோம். இதைத்தான் திருப்பாடல் 34:6 எப்படி பார்க்கிறோம்? இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவன் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று வாசிக்கிறோம் அல்லவா. அன்று இஸ்ரேல் மக்கள் வறுமையிலும் வேதனையிலும் உழன்று கொண்டிருந்தார்கள். ஏழை எளிய மக்கள் ஆவக அவர்கள் தங்களுடைய கூக்குரலை ஆண்டவரை நோக்கி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அந்த குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். எனவேதான் ஆண்டவர் அவர்களை கரம்பிடித்து வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். இதற்கு ஒரு முத்தாய்ப்பாகத்தான் இன்றைய நாளிலே நற்செய்தி பகுதி அமைந்ததாக நான் பார்க்கிறேன். இன்றைய நற்செய்தியை சற்று ஆழமாக யோசிக்காமல் மேலோட்டமாக யோசித்தோம் என்றால் அல்லது மேம்போக்காக வாசித்தோம் என்றால் அல்லது ஏதோ வாசிக்க வேண்டும் என்ற மனநிலையில் வாசித்தோம் என்று சொன்னால் இதனுடைய உண்மையான அர்த்தம் இன்று நமக்கு புரியாது. அமைதியை குணர வந்தவர் வாளை குணருகிறார். வீட்டிலே ஒருவர் மற்றவரோடு அன்பாகவும் பாசமாகவும் இருக்க வேண்டியவர்கள் ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் பகைவர்களாக மாறுவார்கள் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் வாழ நினைக்கிறாரோ அவர் வாழ்வை இழப்பார், யார் ஒருவர் வாழ்வை இழக்க விரும்புகிறாரோ அவர் வாழ்வார் என்ற ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். இறைவாக்கினருக்குரியவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறையும், நேர்மையாளர்க்குரியவர் நேர்மையாளர்க்குரிய கைமாறையும் பெறுவார்கள். எப்படி? இறைவாக்கினரை இறைவாக்கினராகவும் நேர்மையாளரை நேர்மையாளராகவும் யார் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு கிடைக்கும். என்னுடைய சீடன் என்பதால் ஒரு குவளை குளிர்ந்த நீர் கொடுப்பவரும் கைமாறு பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டார்கள் என்று அடுத்தடுத்து இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே. ஆனால் இதை சற்று ஆழமாக இன்றைய நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய தந்தையாமிரவினுடைய கரம் இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய திட்டத்தின் வழியாக இறையாட்சியினுடைய போதனையின் வழியாக நற்செய்தி பறைசாற்றியதன் வழியாக இன்றும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இன்றைய நற்செய்தி பகுதி மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, நான் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன், மீண்டுமாக தந்தையிடம் போய் சேர்வேன். தந்தை எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். என்னை அன்றி யாரும் தந்தையை அறிந்ததில்லை, என் வழியா அன்றி தந்தையிடம் யாரும் போக முடியாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்று நம்மை விடுவிக்கக்கூடிய கரமாக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற கரமாக நமக்கு தந்தையாம் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 4:18-19 இறைவார்த்தையில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அபிஷேகம் செய்துள்ளார் என்று விடுதலை வாழ்வுக்குரிய இயேசுவினுடைய பணி வாழ்வினுடைய முத்தாய்ப்பாக அவர் அங்கே எல்லாவற்றையும் சொல்லுகிறார். எதற்காக வந்தேன், ஏன் வந்தேன், யாருக்காக வந்தேன், எப்படி பணியாற்ற போகிறேன், எப்படிப்பட்ட வாழ்வு முறையை நாம் மேற்கொள்ளப் போகிறேன் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு தன் பணி வாழ்வை அங்கே இயேசு தொடங்குகிறார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே அமைதியை கொணர வரவில்லை, மாறாக வாளையை கொணருகிறேன். இங்குதான் நான் என்னுடைய சிந்தனைகளை இன்னும் ஆழ கூர்மைப்படுத்த ஆண்டவரின் அருளால் விரும்புகிறேன். காரணம், இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில் அவருடைய பிறப்பை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது எசையா புத்தகம் 9:6-7 இறைவார்த்தையில் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை எசையா இறைவாக்கினர் எவ்வாறாக முன்னறிவித்து இருக்கிறார்? வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர், அவரது ஆட்சியில் அமைதி நிலவும், தாவீதின் அரசை அவர் நிலைநாட்டுவார், நீதியோடும் நேர்மையோடும் அவர் அரசாழ்வார். இத்தனை அத்தனை குணங்களும் எதை வெளிப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்து அந்த கலகக்காரர்களுடைய சூழலிலே ஆட்சி பீடத்திலே அதிகார தோரணையோடு இருக்கக்கூடியவரிடத்திலே ஏழ்மையோடு எளிய குழந்தையாக இயேசு கிறிஸ்து பிறப்பார். அந்த குழந்தை அமைதியின் அரசராக இருப்பார் என்பதுதான் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொன்ன முதல் அடையாளம். ஆனால் இன்று இயேசு என்ன சொல்லுகிறார்? அமைதியை கொடுக்க நான் வரவில்லை என்று சொல்லுகிறாரே, எப்படி புரிந்து கொள்வது? புனித பவுல் தன்னுடைய திருமுகத்திலே, எபேசியருக்கு பட்ட திருமுகத்திலே எழுதிய திருமுகத்திலே 2:14 இறைவார்த்தையிலே புனித பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? அவரே நமக்கு அமைதி அருள்வார். யார்? இயேசு கிறிஸ்து. உயிர் தாண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அமைதி அருள்வார் என்று அவர் பறைசாற்றுகிறாரே. இதை எப்படி இல்லை என்று மறுதளிக்க முடியும்? அதே போன்று இயேசுவே தன்னுடைய வாழ்விலே யோவான் நற்செய்தி 14:27 இறைவார்த்தையிலே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு விட்டு செல்கிறேன், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அமைதியின் அரசை நிறுவிய இயேசு கிறிஸ்து அங்கே அமைதியை அல்லவா கொடுத்து விட்டு சென்றார்? அதைத்தானே ஒவ்வொரு திருப்பலியும் நாம் பார்க்கிறோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு விட்டு செல்கிறேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே ஆண்டவரே, அதே அமைதியை திரு அவையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற நான் எங்களுக்கு கொடும். எங்களுடைய பாவத்தை பாராமல், எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் ஆண்டவரே உமது திருவுளத்திற்கு ஏற்ப அந்த அமைதியை எங்களுக்கு கொடும் என்று தானே நாம் திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். ஆக இப்படி அமைதியை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து வாளை எப்படி கொணர முடியும்? அன்புக்குரியவர்களை நன்றாக சிந்தித்து பார்த்தோம் என்றார். இன்றைய நற்செய்தியிலே உறவு சார்ந்த துன்பங்கள், உலகம் சார்ந்த துன்பங்கள், பணியின் நிமித்தமான துன்பங்கள், பாவத்தின் நிமித்தமான துன்பங்கள், இந்த நாளையும் தான் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே பேசுகிறார். உறவு சார்ந்த துன்பங்கள் தான் தந்தை, தாய், மகன், பிள்ளைகள், மாமியார், மருமகன், மருமகள் மாமனார் என்ற வரிசை. அங்கே துன்பங்கள் நிச்சயம் இருக்கும். அடுத்தது உலக காரியங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தீர்கள் என்றால், இறை வாக்கினர்களுக்குரிய எதை சொன்னாலும் ஆண்டவருடைய பெயரிலே நீங்கள் சொன்னீர்கள் என்றால், உங்களுக்கு நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் துன்பம் வரும். அந்த துன்பம் தான் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய துன்பம். அதற்கடுத்ததாக தான் பணியின் நிமித்தமான துன்பம். ஒரு குவளை குளிர்ந்த நீராவது கொடுப்பவர் கைமாறு பெறமாட்டார் என்று இயேசு சொல்லுகிறார் அல்லவா. இயேசுவால் அழைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட சீடர்களை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு நிறைவான கைமாறு கொடுப்பேன் என்பதுதான் அந்த இறை வார்த்தையினுடைய சிந்தனை. ஆனால் விமர்சன பார்வைகள், விபரீதமான சிந்தனைகள், அழைக்கப்பட்டவர்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், வாய்க்கு வந்தபடி திட்டுகிற மனிதர்கள், தங்களை இந்த இடத்திலிருந்து அவர் விலக்கி வைத்து விட்டார் என்று அவர் செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகிற பொழுதும் கூட அருள் பணியாளர்களை அவஸ்தைக்கு உள்ளாக்குகிற சூழல், இவர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற நிலை கூட இல்லாமல் அவர்களை எல்லாம் நிற்கதியிலே நிற்க வைக்கிற ஒரு சூழல், இப்படிப்பட்ட துன்பங்களை யார் ஒருவர் பணி செய்ய ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார் அல்லவா. இதற்கெல்லாம் கடைசியாக யார் ஒருவர் இயேசுவினுடைய வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் நிச்சயமாக வரும். இந்த துன்பங்களுக்கு தான் வாளை அடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். துன்பம் என்பது வாளின் அடையாளமாக, வாள் என்பது துன்பத்தின் அடையாளமாக இங்கே கொடுக்கப்படுகிறது. எனவேதான் வாளை உன் உரையில் போடு என்றும், வாளை எடுத்தவன் வாளால் மடிவான் என்றும் நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மறை எதிர்மறை சிந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த வாள் என்பது ஆதி தொடங்கி இன்று வரை ஒரு எதிர்மறையான பின்னணியில் தான் பார்க்கப்படுகிறது. ஆடு வெட்டுகிறதை வாள் என்று சொல்ல மாட்டோம், ஆளை வெட்டுவதை தான் வாள் என்று சொல்வோம். அதே போன்று கத்தியை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பது நமக்கு தெரியும். அதை ஆளை வெட்டுவதற்கு பயன்படுத்தினோம் என்றால் அது எதிர்மறையான சிந்தனை. ஆக இந்த துன்பத்தின் அடையாளமாக இருக்கிற வாளினை நான் ஆன்மீகத்தின் அடையாளமாக பார்க்க இன்றைய நாளில் ஆண்டவர் அழைப்பதாக உணர்கிறேன். இதைத்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் சோட் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வாளின் ஆன்மீகம் என்பதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4:12 இறைவார்த்தையிலே என்ன பார்க்கின்றோ? கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இயேசு கிறிஸ்து வாளை கொணர வந்தார் என்றால் இந்த இறை வார்த்தையை தான் கொணர வந்தார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம் அல்லையா. இந்த வார்த்தையை தான் நாம் நம்முடைய கையில் ஏந்தி நிற்க வேண்டிய ஒரு அழைப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே கொடுக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான மனிதர்கள் என்னை துன்புறுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள், என்னை காட்டி கொடுப்பார்கள், மறுதறிப்பார்கள், கொலை செய்வார்கள், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் பாடுகள் பட்டு அங்கே இறந்து போவேன் என்று 3 இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார் என்றால் வாளுக்கு முன்பாக அவர் நிறுத்தப்படுகிறார், துன்பத்தின் முன்பாக அவர் நிறுத்தப்படுகிறார். இந்த துன்பத்தை தான் அவருடைய பிறப்பின் செய்தியிலே அன்னை மரியாவுக்கு சிமியோன் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 2:35 இறைவார்த்தையிலே என்ன சொல்லுகிறார் சிமியோன்? உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும், பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இவன் காரணமாக இருப்பான் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் முன்னறிவித்து விட்டு, உன்னுடைய உள்ளத்தை அன்னையே அன்னை மரியாவை பார்த்து உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்பது துன்பம் ஊடுருவி செல்லும் என்பதைத்தான் இங்கே சிமியோன் சொன்னதாக லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுகிறார். எனவேதான் அன்னை மரியாவை 7 வியாகுளங்களை குறித்து தியானிக்கின்ற பொழுது, 7 துன்பங்களை குறித்து தியானிக்கின்ற பொழுது எந்த இதை அந்த அன்னை மரியாவினுடைய இதயத்தில் சொருகி இருப்பதாக பார்க்கிறோம்? 7 வாள்கள் சொருகி இருப்பதாக நாம் பார்க்கிறோம்.
எனவே அன்புக்குரியவர்களே, ஏதோ இந்த விவிலியத்தில் இருப்பதை அப்படியாக வாசித்து விட்டு அரைவேக்காடாக பிரீச் செய்கிற, மறையுரையாற்றுகிற, பிரசங்கிக்கிற பல்வேறு மனிதர்களுக்கு மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே உண்மையான இறை வார்த்தை தான் நீங்கள் கையிலே ஏந்தி செல்ல வேண்டிய போர்வாளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதைத்தான் எபேசியர் கழுதிய திருமுகத்திலே 6:17 இறை வார்த்தையிலே புனித பவுல் சொல்லுகிறார், மீட்பை தலை சீராகவும் போர்க்களத்திலே போவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பல்வேறு போர்க்களத்திலே நடக்கிற படங்களை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். தலைச்சீரா, மார்பு கவசம் கையிலே வாழ்களோடு அவர்கள் போரிட போகிறார்கள் அல்லவா? அப்படி போர் புரிகிற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று எப்படி சொல்லுகிறார்? மீட்பை தலைச்சீராகவும் கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியருளும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார் அல்லவா? அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்வை பதம் பார்க்கக்கூடிய எத்தனையோ வாள்கள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, பார்த்தோ பார்க்காமலோ வாழுகிற இந்த உலகத்திலே சாத்தான் பல்வேறு வாள்களை எடுத்து 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 நம் மீது வீசிக்கொண்டே இருக்கிறான். அத்தகைய வாள்களை எல்லாம் தவிடுபடியாக்கும் வண்ணமாக, புறக்கணிக்கும் வண்ணமாக, அவற்றையெல்லாம் விடுவித்து வெளியே வரக்கூடிய ஆற்றலை ஒரு வாள் கொடுக்கிறதென்றால் அந்த வாள் இறை வார்த்தை தான். இரு பக்கம் வெட்டக்கூடிய கூறிய வாள் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். கடவுளுடைய வார்த்தை அவரை ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடிக்கிறது. அந்த வார்த்தையின்படி வாழ்பவர்களை கடவுள் தன் கரத்தினால் தாங்கி கொள்ளுகிறார். இதைத்தான் எசேக்கியேல் இறைவாக்கின தன்னுடைய புத்தகத்திலே 1 13 இறை வார்த்தையிலே அவர் கடவுளுடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்தவர். எனவேதான் இப்படியாக சொல்லப்படுகிறது, ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கைவன்மை இருக்க வேண்டுமென்றால், ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் தென்பட வேண்டும் என்று சொன்னால், எப்படி நான் முதலிலே சொன்ன அந்த புனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கரம் பல்வேறு காரியங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்ததனால் 17 எழுதிய அந்த நூற்களுக்கு கடவுளின் கரங்களில் இருந்து கற்றுக்கொள்வோம் என்று தலைப்பிட்டு அவருடைய வாழ்க்கையை பறைசாற்றுகிறார்கள் என்றால், இந்த ஆண்டவருடைய கரம் என்பது நம்மை தாங்கி பிடிக்கிறது. எப்பொழுது இறை வார்த்தையை நாம் கரத்திலே ஏந்துகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, செவி சாய்க்காவிட்டாலும் செவி சாய்த்தாலும் நீ இறை வார்த்தை உரை என்று இறைவாக்கினர்களுக்கு இறைவன் சொன்னார் அல்லவா? யார் ஒருவர் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களிடத்திலே இறை வார்த்தை நிச்சயமாக தங்கும். அப்படி அந்த இறை வார்த்தை வருகிற பொழுது திருப்பாடல் 137:138 7 இறை வார்த்தையிலே பார்ப்பது போல, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றவர் யார்? கடவுள். எனவே சிந்தித்து பார்ப்போம், இந்த உலகத்திலே நாம் பல்வேறு விதங்களில் அன்புக்குரியவர்களே காயப்பட்டு கொண்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவதி உறுகிறோம், அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், உடைந்த உள்ளமாக ஆண்டவரை தேடி கண்ணீரோடு வருகிறோம். நாம் இருப்பதும் இயங்குவதும் மூச்சு விடுவதும் எழுவதும் உட்காருவதும் சிந்திப்பதும் செயலாற்றுவதும் எல்லாமே கடவுள் போட்ட பிச்சை. கடவுளுக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எனவேதான் கடவுளுடைய கரம் நம்மோடு இருப்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து போய் விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இனியாவது சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய கரங்களிலே போர் வாளாக இருக்கிற இறை வார்த்தையை ஏற்று தியானித்து சிந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய கரமும் நம்மோடு என்றென்றும் இருந்து நம்மை பலப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும். அப்படி ஒரு வாழ்க்கைக்குள் நாம் நுழைந்தோம் என்றால் அதற்கு பெயர்தான் ஆவிக்குரிய வாழ்வு. அத்தகைய வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால், எசையா இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே 41:10 இறை வார்த்தையில் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றென்றும் நம்மோடு எப்பொழுதும் தங்கும். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீதியின் வழக்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன். ஆமீன்.
அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே.
பழி பீடத்திலே தியாகமாகுவே, அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே. உன் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவே, உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவே.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவை காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையால் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், தேர்வு நிலை ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
இறைவனின் கரம்தான் என்றென்றும் நம்மை வழிநடத்துகிறது என்ற நம்பிக்கையோடு இரு கரங்களையும் விரித்து ஆண்டவரிடத்திலே செபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் தந்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து நமக்காக உயிர் துறந்து வாழ்வை கொடுத்தவர். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
இறையேசுவல் என கருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளுமாக வழி நடத்துகின்றது. நாம் தடுமாறுகின்ற பொழுது பற்றி பிடிக்கின்றது. நாம் தவறி விழுகின்ற பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குகின்றது. இந்த நம்பிக்கையில்தான் நாம் ஒவ்வொரு நாளுமாக ஆண்டவரை தேடி வருகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், தியானிக்கின்றோம். அந்த வார்த்தைக்குரிய வாழ்வுக்குள்ளே நாம் நம்மையே புகுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்வுதனிலே நாம் நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அபிஷேக விதமாக தன்னுடைய வலக்கரத்தினால் தொட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடுதான் ஒவ்வொரு நாளுமாக நாம் திருப்பலியில் பங்கேற்கிறோம். ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய விண்ணப்ப வேண்டுதல்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கிற செய்தி, கடவுளின் கரத்தில் நாம் ஒவ்வொருவருமாக விழுவதற்கு கற்றுக்கொள்வோம் என்பதுதான். இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் அறையுரையிலும் நாம் கேட்டது போன்று ஆண்டவருடைய கரத்திலே யாரெல்லாம் விழுகிறார்களோ அத்துணை பிள்ளைகளையுமாக ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையை தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு கொடுத்தது. பிரியமானவர்களே, சிந்திப்போம். இந்நாள் மட்டுமாக ஆண்டவருடைய கரம் எந்த அளவு நம் மீது செயலாற்றி இருக்கிறது, இந்நாள் மட்டுமாக ஆண்டவருடைய கைவன்மை அன்றைய எசேக்கியேலுக்கு கிடைத்தது போல எந்த அளவு நமக்கும் கிடைத்திருக்கிறது, ஆண்டவருடைய கரம் நம்மை எந்த அளவு முழுமையாக ஆசீர்வதித்திருக்கிறது. யாருமே இந்த உலகிலே என்னை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத பொழுது, எல்லோரும் என்னை கைவிட்ட பொழுது, என்றும் கைவிடாத நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள் என்னை கைவிடாமல் காத்தாரே என்று எத்துணை முறை நாம் சிந்திக்கும் வண்ணமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அத்தகைய ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்குமாக சேர்த்து கொடுக்கிறார். ஆண்டவருடைய கரத்தின் கீழே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் காணும் பொருட்டு விழிகள் எல்லாம் இயக்கும் வண்ணமாக புருவங்கள் எல்லாம் உயர்த்தி பார்க்கும் வண்ணமாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பார் என்கிற சிந்தனையிலே அன்புக்குரியவர்களே, உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபியுங்கள். உங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, பேர குழந்தைகளை, யாரும் நினையாத ஒவ்வொரு சூழலிலும் இருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபியுங்கள். தவிப்பவர்கள், தடுமாறுகிறவர்கள், தடுக்கி விழுகிறவர்கள், தடமாறி செல்பவர்கள், பாதையை திருப்பி கொண்டு போவர்கள், ஆண்டவரிடத்திலிருந்து விலகி நிற்பவர்கள், சாத்தானுடைய போலி இறைவாக்கினர்களுடைய இந்த உலக காரியங்களிலே தங்களுடைய இதயத்தை பதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளையுமாக ஆண்டவர் தனது கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து
இறையாட்சியினுடைய விழுமியங்களை பின்பற்றி வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் வண்ணமாக இதோ இப்பொழுது நாம் ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்களிலிருந்து விழுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் அணுவணுவாக பார்ப்பவரே, அன்று இஸ்ரேல் மக்களை இன்றைய முதல் வாசகத்திலே பார்ப்பது போல அவர்கள் அழுது புலம்பி கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரை நீ கண்டதால் அன்று அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தீர் அல்லவா. இன்று நாங்களும் அப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடம் எழுப்புகிறோம் அப்பா, கண்ணீரோடு எழுப்புகிறோம், மனதுருகி எழுப்புகிறோம், மார்போடு சாய்ந்து அழுது புலம்புவதற்கு வசதி வாய்ப்புகளை ஆண்டவரே ஆசீர்வாதமாக கொடுக்கிற உம்மிடத்திலே எங்களுடைய தேவைகளை ஒப்படைக்கிறோம், விண்ணப்பங்களை எழுப்புகிறோம். கனிவோடு கண்ணோக்கி எங்களுக்கு ஆசீர் வழங்கும்படியாக இந்த நேரத்திலே இப்பாடலின் வழியாக ஆண்டவரே உம்மிடம் ஜெபிக்கிறோம்.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சௌஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சௌஸ்திரம் ஏசையா. கூடும் எல்லா கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லா கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சௌஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சௌஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சௌஸ்திரம் ஏசையா.
முழுமையான அபிஷேகத்துக்குள்ள இந்த நேரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். எனது மகளே மகளே, இன்றைய நாள் இல்லை, ஆண்டவருடைய கரம் நம் மீது முழுவதுமாக அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தினுடைய எல்லையற்ற நன்மைதனத்தினால் நம்மை முழுவதுமாக அவர் அர்ச்சித்து புனிதப்படுத்த இருக்கிறார். மனதுருகி கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு ஆண்டவரே எனக்கு என்ன யார் இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த ஆண்டவரிடத்திலே வந்து செபிக்கிறார்களோ அத்துணை பிள்ளைகளையும் ஆண்டவர் இதோ இந்த நாளிலே தன்னுடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிக்க இருக்கிறார். அன்பானவர மக்களே, இப்பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் இந்த வெளியிலே சொல்ல முடியாத மனதுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிற அத்துணை காரியங்களை ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அன்று இஸ்ரேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலே அவதியுற்றதை, அடிமைத்தன வாழ்வில் இருந்ததை, அழுகையோடு அவர்கள் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்ததை எனது ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது ஆண்டவரை தேடியது போல நாமும் நம்முடைய இந்த சூழலிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்பா தகப்பனே, நான் வதகியனால் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். யாராவது ஒருவர் என்னை வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, கடன் தொல்லையினாலும் பிரச்சனையினாலும், அடுத்தவர் என்னை புரிந்து கொள்ள இயலாத சூழலாலும், என்னுடைய குடும்பத்தில் நிகழக்கூடிய அமைதியற்ற பேச்சற்ற சூழ்நிலையாலும், ஒருவர் மற்றவருக்கிடையே பாராட்டுகிற பகைமையினாலும், ஒருவர் மற்றவர் ஏற்றுக்கொள்ளாத தன்மையினாலும் ஆண்டவரே மனதுருகி இன்றைய நாளிலே வந்திருக்கிறேன் அப்பா. என்னுடைய கணவன் குடியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய மனைவி தன்னுடைய ஆங்காரத்தினாலும் அகந்தையினாலும் குடும்பத்தின் மீது கனிவற்றவளாக இருக்கலாம். என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறார்கள். நான் நல்லதுதானே செய்கிறேன், என்னை விட்டு போகிறார்கள். இந்த முதுமையான சூழலிலே அவரவர் வாழ்வை தேடும் பொருட்டு என்னை அனாதையாக விட்டுவிட்டு செல்கிறார்களே. மார்பிலும் தோளிலுமாக அவர்களை வைத்து பாதுகாத்தவன் நானல்லவா என்று புலம்புகிற எத்தனையோ அப்பாக்கள் தந்தையர்கள் இந்த உலகிலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ தாய்மார்களை எட்டி உதைக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் இந்த திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ முதியவர்கள் வீடற்று உறவற்று பிள்ளைகளின்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. நடு வீதியிலும் தெருவோர சந்துகளிலும் நின்று கொண்டு யாராவது ஒருவர் உணவளிக்க மாட்டாரா, உறவாக வந்து பேச மாட்டாரா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த கொரோனா பெருந்தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக எங்களிடமிருந்து அகன்றாலும் ஆண்டவரே, முழுமையான இந்த பயத்தினாலும் அச்சத்தினாலும் இருந்து மக்கள் இன்னும் மீளாத துயரத்தில் இருக்கிறார்கள் அப்பா. விண்ணப்பமாக உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிற அனைத்து ஜபங்களையும் ஆண்டவரே நீர் கனிவோடு கேட்பவராக இருப்பதால் இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்களிடமிருந்து அச்சத்தையும் பயத்தையும் பதற்றத்தையும் பதற்றமான மனப்பக்குவத்தையும் ஆண்டவரே நீர் அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனா பெரும் தொற்றினாலே தலைகீழாக மாறி போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவரே வறுமையின் பிடியில் இருக்கிறோம் அப்பா. வயிற்று பசியிலே தவித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒருவேளை உணவு கூட இல்லாமல் நாங்கள் அவதியுற்று கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான கல்வி இல்லை அப்பா. இளையோருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை அப்பா. திருமண காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறது அப்பா. ஒவ்வொருவருமாக எல்லா விதமான செயல்களையும் விட்டுவிட்டு ஆண்டவரே என்ன செய்வது என்று நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக நீர் பழைய நன்னிலைக்கு மாற்றக்கூடிய ஆற்றல் பொறிந்தவராக, சக்தி உடையவராக, வல்லமை பொருந்தியவராக எங்களை ஆண்டவருடைய எல்லா விதமான நன்மை தனத்தினாலும் நிரப்பக்கூடியவராக நீர் ஒருவரே இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும். பேதுரு கழுதி முதல் திருமுகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழே உங்களை ஒப்படையுங்கள், தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று வாசிக்கிறோம் அல்லவா. அப்பா தகப்பனே, இன்றைய நாளிலே எங்களுடைய உயிர் மூச்சை நீர் படைத்தீர். எங்களை வாழ வைப்பது நீர்தான். நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மால் தான் ஆண்டவரே. எனவேதான் தகப்பனே எத்தனையோ கரங்கள் எல்லாம் எங்களை தட்டிவிட்ட பொழுதோ என்றுமே தாங்குகிற உம்முடைய கரத்தை இன்றைய நாளிலே பற்றி பிடிக்கிறோம் அப்பா. உம்முடைய வலக்கரத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தேற்றி அரவணைத்து திடப்படுத்தி பலப்படுத்தி என்னாலும் நீர் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் இதயத்தின் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள், எங்களுடைய இயலாமை எல்லாவற்றையுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. நீர் தயை கூர்ந்து எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையுமாக மன்னித்து அன்று உமது அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே இரு கரங்களையும் விரித்து எங்களுக்காக தன் உயிரை வழியாக, எங்களுடைய பாவங்களுக்காக தன் உயிரை இழந்த பொழுது ஆண்டவரே அவர் சிந்திய அதே தூய இரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவருமாக இன்றைய நாளிலே கழுவப்படும் வண்ணமாக ஜெபிக்கிறோம் அன்பா. எங்களுடைய ஜெபங்களை உம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். அது தூபம் போல உம்மிடம் வருகிறது ஐயா. ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஒவ்வொரு நாளுமாக உம்முடைய கரம் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மிக்க நாமத்தினாலே கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறைவனின் அன்பில் என்றென்று வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. உந்தன் பாதாரம் புவி காதாரம் கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எமை மேவாமல், மா பாவம் எமை மேவாமல் காப்பாயே அருள் நீவாயே கன்னி மாதாவே சரணம். மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் பவரா நோயுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் பவரா நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவி காதாரம் கன்னி மாதாவே சரணம். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன்.
வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள், திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள்.
நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், உமது மாட்சிமையை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமையான இறை பிள்ளைகளே, பொது காலத்தினுடைய 15வது ஞாயிறு திருப்பலியை இந்த நாளில் நாம் எல்லோரும் இணைந்து பக்தி சிறப்போடு இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து கடந்து வந்த காலத்தில் இறைவன் நம்மோடு பயணித்த ஒவ்வொரு தருணத்திற்கு நன்றி சொல்லும் விதமாகவும், அதே வேளையில் வர இருக்கின்ற நாட்களிலும் இறைவனுடைய நீங்காத கொடையும் அருளும் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க அருள் வேண்டி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் தன் அழைத்த பெயர் சொல்லி அழைத்து தன்னோடு இருந்து பயிற்சி பெற்றவர்களை பணிக்கு இருவருவராய் அனுப்புவதை இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். வார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு பேச காத்திருக்கிறார். நம்மையும் அவர் தம் பணிக்கென அழைத்திருக்கிறார். அந்த பணியைத்தான் குடும்பத்திலே பணி செய்கின்ற இடங்களிலே செல்லுகின்ற இடங்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பொறுப்பும் இறைவனே நமக்கு தருகிற காரியங்கள் தான். எந்த அளவிற்கு அந்த காரியங்களை பொறுப்புகளை நாம் பொறுப்போடு அல்லது இருக்கிற கடமைத்தன்மத்தை உணர்ந்து செயல்படுகிறோம் என்பதை நாம் இந்த நாளில் மனப்பூர்வமாக அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த நிலையில் தவறி இருக்கிறோம் என்று சொன்னால் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். கண்களை மூடி ஆண்டுடைய இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மக நாள் முதித்த ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வல்லப்ப